வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மின்னணு சாதன பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற செயல்களை முழுமையாக தடுக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை தொழில் வழித்தடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணைகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் நாட்டின் நலனுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றார். இந்தியாவிடமிருந்து பாதுகாப்பு தளவாட தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை பல்வேறு உலக நாடுகள் பெற விரும்புவதாக கூறிய அவர், பிரம்மோஸ் தொழில் வழித்தடத்தில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் இரு நாடுகள் கையெழுத்திட்டதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு தந்திரயோதசி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி பெருக தன்வந்திரி பகவானின் அருள் கிடைக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் மின்னணு சாதன பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சரக்கு சேவை வரி சீர்திருத்தம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், நவராத்திரி பண்டிகை காலத்தில் இப்பொருட்களின் விற்பனை 20-25% வரை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மின்னணு சாதன உற்பத்தி துறையில் 25 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், அமெரிக்காவிற்கான ஸ்மார்ட் போன் விநியோகத்தில் சீனாவை மிஞ்சி இந்தியா சாதனை படைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் உடனிருந்தனர். முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் உரையாற்றிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், உலகிலேயே 2வது பெரிய 5G அலைக்கற்றை சேவையை பயன்படுத்தும் நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். நாட்டின் தகவல் தொழில்நுட்ப இணைப்பில் 90% 5G அலைக்கற்றை இணைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் தொலைதூர கிராம பகுதிகளிலும் இணையதள சேவையை உறுதி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக வரும் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. மனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய 121 தொகுதிகளில் போட்டியிட 1698 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கோவையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாட்டின் மூலம் 127 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஸ்டார்ட் அப்களை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் 453 புத்தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் பயனாளிகளுக்கான மானிய நிதியை அதிகரித்தல், உலகளாவிய வர்த்தக தொடர்புகளை உறுதி செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் தொழில் வளர்ச்சி அதிகரித்து ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12%-5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் குற்ற செயல்களை முழுமையாக தடுக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மகளிர் காவல் நிலையத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 686 நவீன கேமராக்களுடன் ஒருங்கிணைந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நிறுவப்பட்டுள்ள இந்த கேமராக்கள் மின்சாரம் தடைப்பட்டாலும் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மகளிர் நலனை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், குடும்ப வன்முறை தொடர்பான புகார்களை 181 என்ற எண்ணில் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கை பெரிதும் பயனளிப்பதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த பட்டாசு விற்பனையாளர் மற்றும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர்.
பட்டாசு அமோகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து அவ்வளவு வரவேற்பு கொடுக்கறாங்க. வரி குறைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த வருஷம் நடந்ததுனால மக்கள் அமோகமா சந்தோஷத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வெடிகள் வந்து சீக்கிரமே விற்பனை ஆகிறது.
பட்டாசு வெடிக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் வந்து ட்ரெஸ்ஸையும் ஸ்வீட்டை விட டபுள் மடங்கு. இந்த வருஷம் புது புது ரகங்கள் எல்லாம் வந்திருக்கு. நம்முடைய மத்திய அரசு வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. சோ இது வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி வந்து டபுள் டமாக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இரட்டை மகிழ்ச்சி. சோ இந்த வருஷம் தீபாவளி மழை பெஞ்சாலுமே நாங்க பெரிய அளவுல செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம்.
தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே தேனி மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தேனி மாவட்டத்தில் வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளநீர் தேனி வருஷநாடு சாலையில் பல்வேறு இடங்களில் பெருக்கெடுத்து ஓடியது. வருஷநாடு முதல் கண்டமனூர் வரையிலான வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள பல்வேறு தோட்டங்களுக்கும் தண்ணீர் புகுந்ததால் விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய 2 நாட்களிலேயே வைகை ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இனிவரும் நாட்களில் வைகை அணை நிரம்பி உபரி நீர் திறக்கப்படக்கூடும் என்பதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 918.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் குளித்துறை சப்பாத்து பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலி அமைத்து பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஆற்றின் கரையோரம் இருப்போர் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியுள்ள நிலையில் 8 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புத்தாரா உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி உப்பாற்று ஓடையிலிருந்து 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் காலங்கரை, குளையன், கரிசல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி, மேகமலை அருவிகளில் மற்றும் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விபத்தில்லா மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாட பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இதமான சூழல் நிலவுவதால் தீபாவளி பண்டிகை வியாபாரம் தொய்வின்றி நடைபெறுகிறது. துலா மாத பிறப்பை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதாரணேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் புனித நீராடி வழிபட்டனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இன்று இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பெர்த்தில் நாளை நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 3 ஒருநாள் போட்டிகளும் 5 20 போட்டிகளும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மின்னணு சாதன பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற செயல்களை முழுமையாக தடுக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.